ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ
உங்க பிரச்சனைய எடுத்து சொல்லுங்க தீர்வைய உடனே கேளுங்க வெளியே வந்து குரல் கொடுங்க
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம்.
வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்.
ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் நபர் இளம் தொழிலதிபர் கலாம் பர்னிச்சருடைய நிறுவனர் நிதீஷ். அவர்களை வணக்கம்.
வணக்கம் சார்.
வணக்கம் நிதீஷ், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கோம். எங்களுடைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு.
சந்தோஷம் சார்.
உங்களை பத்தின அறிமுகம் நம்ம நேயர்களுக்கு.
அறிமுகம் வந்து, என் பேர் வந்து நிதீஷ். நம்ம வந்து கலாம் பர்னிச்சர்னு ஒரு நிறுவனத்தை வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல வந்து தொடங்கி இன்னைக்கு 6 கிளைகளுடன் வெற்றிகரமா கோயம்புத்தூர்ல வந்துட்டு இருக்கிறோம்.
பர்னிச்சர் பிசினஸுக்கு வரலாம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
பர்னிச்சர் பிசினஸ்க்கு வரலான்ற ஆர்வம் வந்து எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஃபேமிலியில வந்து எங்க அப்பாவோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, பெரியப்பா. அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து ஃபேமிலியை விட்டு ஓடி போய், ஊரை விட்டு ஓடி போய் சென்னையில போய் அவர் ஒரு கடையில வந்து வேலை பார்த்து ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல அந்த அனுபவத்தோட அவர் புதுசா ஒரு தொழிலை தொடங்கி அந்த பர்னிச்சர் பிசினஸ்க்குள்ள வந்து இன்னைக்கு வெற்றிகரமா அவர் ஒரு 20 வருஷத்துக்கு மேல அந்த தொழிலை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. நான் வந்து எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல நிறைய குசும்பங்கள் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கே உருப்படாத பிள்ளையா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிள்ளையா இருந்து கடைசியில ஒரு மன மாற்றம் அடையணும் அப்படின்றது வேண்டி இன்னைக்கு கொண்டு போய் சென்னையில விட்டாங்க எங்க பெரியப்பா கடையில. அந்த மாதிரி நேரத்துல அவரு கூட ஒரு வருஷம் இருந்தேன். அதெல்லாம் கத்துக்கிட்டு அந்த பர்னிச்சர் ஃபீல்டு அதுல உள்ள தொழில் நுணுக்கங்களை எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து வெற்றிகரமா 6 கிளைகளோட
வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கு. கலாம் பக்தர் மாதிரி எல்லா இடத்துலயும் கலாம் பர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கி இருக்கீங்க. அவர் மீது ஒன்னு பற்றா சொல்லுங்க.
கலாம் பர்னிச்சர்னு ஏன் பேர் வச்சோம் அப்படின்னா சார், இப்ப டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அவருக்குள்ள ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பைலட் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஆசிரியர். அதாவது அவங்க வந்து சின்ன வயசுல ராமேஸ்வரத்துல வந்து வகுப்பறையில வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது பறவைகள் எல்லாம் எப்படி பறக்குது அப்படின்னு தெரியுமா, அவங்க ஆசிரியர் வந்து எழுப்பிய கேள்வி வந்து இவருக்கு பல்வேறு சந்தேகங்களை வந்து எழுப்பி, அப்புறம் அவங்க ஆசிரியர்கிட்ட வந்து பல்வேறு சந்தேகங்களை கேட்டு அவர் வந்து அவங்க ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரைக்கே கூட்டிட்டு போய் அவருக்கு வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரு. அதை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா பைலட் ஆகணும்னு முடிவு பண்ணி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு பைலட் ஆகணும்னு போகும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிட்டாரு. ரிஜெக்ட் ஆனாலும் தன்னுடைய உழைப்பால நம்ம நாட்டுக்கே வந்து ஜனாதிபதி ஆகி எந்த துறையில வந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அத்துறைக்கே தளபதியா மாறினாரு. அந்த மாதிரி அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆசிரியர். நான் வந்து கலாம் பர்னிச்சர்னு பேர் வைக்கிறது காரணம் வந்து என்னுடைய ஆசிரியர். என்னுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது என்னை ரொம்ப கவனமா வந்து வழி நடத்தி என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஆளாக்கி விட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கையில வந்து சிறந்த ஆசிரியர் அப்படின்னு விருது வாங்கணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து தவறிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து எப்படி தோணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து கலாம் அப்படின்ற ஒரு பிராண்டை உருவாக்கி அந்த பிராண்ட் உருவாகிறதுக்கு வந்து காரணம் எங்க டீச்சர் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாங்கிட்ட படிக்கிற மாணவன் வந்து எந்த அளவுக்கு உயரத்தை தொடரானோ அதுதான் வந்து அவங்களுக்கு பெரிய உயர்ந்த விருதுன்னு நான் நினைக்கிறேன். வேற எந்த விருதாலையும் வந்து அதை ஈடுகட்ட முடியாது. அதனாலதான் வந்து நான் வந்து கலாம் ஃபர்னிச்சர்ஸ் பேர் வச்சு இன்னைக்கு வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறோம்.
இந்த இளம் வயது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இந்த இளமை பருவம் அப்படிங்கிறது வந்து காதல் பொழுதுபோக்கு இப்படின்னா வந்து இளைஞர்கள் வந்து அந்த வழியில தான் அதிகமா வந்து கவனம் செலுத்துவாங்க. தொழில் தொடங்கி இவ்வளவு சாதனை படிச்சிருக்கீங்க, அந்த உங்களுக்கு அந்த இளம் வயதுல அந்த காதல் பொழுதுபோக்கு இதுல எல்லாம் கவனம் இல்லையா?
கவனம் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். நம்ம வந்து இந்த தொழில வந்து இவ்வளவு தூரம் உயர்ந்ததுக்கு காரணமே வந்து அதாவது ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக்கப் இஸ் யுவர் வேக்கப் அப்படின்வாங்க. எவன் காதல்ல தோக்குறானோ அவன் வாழ்க்கையில ஜெயிப்பான், எவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறானோ அவன் காதல்ல தோப்பான். இதுதான் வந்து உலக நீதி. அந்த மாதிரி நமக்கு வந்து ஏற்பட்ட அந்த காதல் அந்த அனுபவங்கள் தான் வந்து அதுல தோல்வி அடைஞ்சு நீங்க நான் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சு இங்க உட்கார்ந்துருக்கிறேன். காதல் அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கசப்பான அனுபவம் தான். பல்வேறு அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், கிட்டத்தட்ட மனநலமே பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவமனையில போய் ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் லைஃப புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்ச ஆளுதான் நானு.
இந்த மாதிரி நீங்க மனநல பாதிக்கப்பட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்றீங்க, நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சீங்க?
சவால்னா சார், நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரே நாள்ல வந்து உலகம் மாறுறத வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா பேசி நல்லா பழகி இருப்பாங்க. நம்ம லைஃப்ல ஒரு இடத்துல கீழே விழுந்து இந்த மாதிரி எல்லாம் ஆகி திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த நீங்க பழகின எல்லா மனிதர்கள்கிட்டயும் ஒரு மாற்றத்தை நீங்க
பாப்பீங்க.
ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம வந்து உடல் அளவுலயும் மனதில் அளவுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு, ஒரு வேளை சாப்பாடு கூட என்னால எடுத்து உருப்படியா வாயில வைக்க முடியாது, நெஞ்சு வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு வந்து டேப்லெட்ஸ் நிறைய கொடுத்து என்னை வந்து பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் கடைசியில நான் அந்த யதார்த்தமான நிலைமைக்கு வந்து திரும்பினேன்.
இப்போ ஆறு கிளைகளோட இருக்கீங்க, பாராட்டுகள் இங்க அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கா?
அங்கீகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூப்பிட்டு கூப்பிட்டு நமக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாங்கினதுல ஒரு உயர்ந்த விருதுன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டத்தை வந்து நம்ம எப்படி எல்லாம் வாங்கலாமா? ஒண்ணு MBBS படிச்சு வாங்கணும், அப்படி இல்ல அப்படின்னா PhD படிச்சு வாங்கணும், இல்ல அப்படின்னா இந்த சமூகத்துல வந்து கடின உழைப்பால முன்னேறிய மனிதர்களை வந்து ஏதாவது யூனிவர்சிட்டி கூப்பிட்டு பாராட்டி இந்த பாராட்டு பட்டமா இந்த கௌரவ டாக்டர் பட்டமா கொடுப்பாங்க, அப்படி கிடைக்கும். எனக்கு வந்து எந்த வகையில கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வயசுல வந்து தொழில வந்து இவ்வளவு சிறப்பா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து கூப்பிட்டு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நமக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த அரங்கிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 60 பேருக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து செலக்ட் பண்ணி பட்டம் கொடுத்தாங்க. அந்த 60 பேர்லயே வந்து டாக்டர் பட்டம் வாங்கின ஒரே இளைஞர் வந்து நான் மட்டும்தான். நான் வாங்கும் போதே எனக்கு வந்து 23 வயசு தான். 23 வயசுல ஒரு கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுத்து நமக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க சார்.
இளம் தொழிலதிபருக்கான டாக்டர் பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. உங்களை மாதிரி வந்து இளைஞர்கள் தொழில் தொடங்கணும், ஆர்வமா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், ஒரு நாள் நைட்டு படுத்து கனவு கண்டு மறுநாளே அதை அடைஞ்சிடணும்ன்ற ஆசையில வாழ்றாங்க. அது வந்து தப்பு. நம்ம ஏதாவது ஒரு துறையில போய் சாதிக்கணும்னா முதல்ல எந்த துறைக்கு போறோன்றதை வந்து நம்ம தேர்வு பண்ணணும். எந்த துறைக்கு போறோன்றதே தெரியாம நம்ம உழைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த உழைப்பே வேஸ்ட் ஆகி போயிடும். சினிமா துறையில நடிகர் விஜய்னு எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து சின்ன வயசுலயே நமக்கு படிப்பெல்லாம் வராதுன்னு முடிவு பண்ணி நடிகர் தான் ஆகணும்னு முடிவு பண்ணதுனாலதான் அவர் சினிமா துறையில போய் ஜீரோல இருந்து முயற்சி பண்ணாரு. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோவா ஆயிருக்கிறாரு. அவர் வந்து வேற ஏதாவது ஒரு துறையில போய் இந்த முயற்சி பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்க முடியுமான்றது தெரியாது. அதனால சின்ன வயசுல நம்ம எதை விரும்புறோமோ அதை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர் வீட்டுல அதாகணும் இதாகணும்னு சொல்லுவாங்க, இந்த சமூகம் ஒண்ணு நம்மள்ட்ட சொல்லும், அவங்க இவங்க அதை இதை சொல்றாங்கலாம் கேட்டு நம்ம வந்து குழம்பிடக்கூடாது சார். ஏதாவது ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்துட்டு அதுக்குண்டான நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிட்டு திறமையும் தகுதியும் வளர்த்துக்கிட்டு கடினமும் உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் சார்.
உங்களுடைய எதிர்கால லட்சியம் அப்படின்னா என்ன, என்னவா இருக்கு? உங்களுடைய கனவு என்ன? அப்துல் கலாம் பேர் வச்சிருக்கீங்க, கனவு நாயகன், உங்களுடைய கனவு என்னவா?
ஒரு சாதனையாளரோட பேரையே வந்து நான் கடைக்கு வச்சிருக்கிறதுனால நானும் ஒரு பெரிய சாதனையை செய்யணும்னு தான் சார் ஆசைப்பட்டு இருக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் அளவுல நம்ம கலாம் பர்னிச்சர்ஸ் வந்து வளர்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த ஃபியூச்சர்ல வந்து நம்மளால நம்ம உழைப்பால முடிஞ்சா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நம்ம நிறுவனத்தை பரப்பி அதிகமான இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும்ன்றதுதான் சார் நம்மளுடைய அடுத்த லட்சியம்.
உங்களுக்கு உறுதுணையா சப்போர்ட் பண்றதெல்லாம் யாரு?
உறுதுணையா பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை சொல்லலாம் சார். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து நீ தாங்கி பிடிச்சது வந்து எங்க அப்பா மட்டும்தான், வேற யாருமே வந்து என் கூட நின்னதில்லை. சொந்த பந்தங்கள் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை தான் குறையா சொல்லுவாங்க. பாரு, இந்த மாதிரி எங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணி, சுப்பிரமணிக்கு வந்து பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்துட்டான், அதனாலதான் பிள்ளை இப்படி தருதலையா மாறிட்டான்னு சொல்லி எங்க அப்பாவை நிறைய திட்டுவாங்க. இந்த சொசைட்டியே வந்து எங்க அப்பாவுக்கு எதிரா இருக்கும்னு வைங்களா, என்னால நான் பண்ண குசும்புத்தனத்தினால. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம இனி எத்தனை பேர் வந்து இகழ்ந்து பேசினாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு என் கூட வந்து எனக்கு முதுகெலும்பா நின்னு இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்து தொழில உயர்ந்து நிக்கிறேன் அப்படின்னா இனி தாங்கி பிடிக்கிறது வந்து எங்க அப்பா தான். நான் எந்த எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் இனி தூக்கி விடுறதுக்கு வந்து எங்க அப்பா இருக்கிறதுனாலதான் என்னால திரும்பி எந்திரிச்சு ஓட முடிஞ்சது சார்.
என்ன படிச்சிருக்கீங்க?
நான் வந்து சார் 10th கிராஸ் ஆகும் போதே இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லவ், இந்த பிரச்சனை, மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இதெல்லாம். 10th முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து என்னால படிக்க முடியுமா அப்படின்றத எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஏன்னா நானே உடல் அளவுலயும் மனதளவுலயும் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டேன். யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதே கஷ்டமான சூழ்நிலை அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது இனி ஒண்ணு, நான் வந்து 10th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வியை தான் படிச்சேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண உடனே எனக்குள்ளே ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. ஒண்ணு தமிழ் வழி கல்வி, நம்ம அடுத்து வந்து ஆங்கிலத்துல போய் எப்படி கன்வே ஆகி நம்ம படிச்சு முன்னேற போறோம் அப்படிங்கறது. இனி ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு நம்மளால கரெக்டா போய் உட்காந்து படிக்க முடியுமா அப்படிங்கறது. இதெல்லாம் வந்து இப்படியே பார்த்து பார்த்து என்னாச்சுன்னா அப்புறம் ஒரு நாள் எங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, இந்த உலகத்துல வந்து எல்லாருமே அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு டிகிரியாவது முடிச்சிருவாங்க, நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரே ஒரு டிகிரியை மட்டும் முடிச்சிரு அப்படின்னாரு. அன்னைக்கு முடிவு பண்ணேன். ஏன்னா நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கூட நின்ன ஒரே ஆளு எங்க அப்பா. இது வரைக்கும் நம்ம வந்து அவருக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை, அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தையாவது அவருக்காக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா டுட்டோரியல் எழுதி நான் வந்து பாஸ் பண்ணி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ரத்னம் காலேஜ்ல வந்து விஸ்காம் டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்தேன். காலேஜ் சேரும்போது நான் நினைச்சேன் நம்ம வந்து ரோல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 79, நம்ம வந்து எப்படியும் படிப்புலையும் வந்து இந்த 79th ரேங்க்ல தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு காலேஜுக்குள்ள கேட்டுக்குள்ள நுழைஞ்சேன். வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு சார், 2 degree முடிச்சிட்டேன். பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் முடிச்சேன், அப்புறம் எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சேன். 2 degree முடிச்சிட்டேன் இது வரைக்கும் வித்தவுட் அரியரு. இது வரைக்கும் நான் படிச்சதுலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு வந்தவங்களோட உட்காந்து படிச்சு 79th ரேங்க்ல இருப்பேன்னு நினைச்ச நான் வந்து கிளாஸ்ல ஒரு top 3 ரேங்க்குள்ள இது வரைக்குமே நான் கடந்து வந்து 2 degree முடிச்சிருக்கேன் சார்.
சூப்பர் சூப்பர், அருமையான விஷயம் பண்ணிருக்கீங்க. ஒரு மத்தவங்களுக்குலாம் ரோல் மாடலா இருந்திருக்கீங்க. இந்த குசும்புத்தனம் குசும்புத்தனம்னு சொல்லிட்டே இருந்தீங்களா, அப்படி என்ன குசும்புத்தனம், அந்த குசும்புத்தனத்தை பத்தி சொல்லுங்களேன்.
குசும்புத்தனம்னா என்ன சொல்றது, நம்ம வந்து சின்ன வயசுல உங்களுக்கே தெரியும், எல்லாருமே அந்த டீனேஜ்ன்ற பருவத்தை கடந்துதான் வந்திருப்பீங்க. நம்ம வந்து என்னன்னா சின்ன வயசுல நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசுல ஒரு காரை கொண்டு போய் ஓட்ட தெரியாம குப்பரை கவுத்தி விட்டுட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல்ல எல்லாம் வந்து பயங்கரமா நம்மள வைரல் ஆக்கி விட்டுருச்சு. வைரல் ஆன உடனே எல்லாரும் நம்மள நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏரியா மக்களுக்கு எல்லாம் இந்த காரை கவுத்துவேன் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. இனி ஒண்ணு அவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கோம்னு வைங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளை தானே ஏற்படுத்தும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்களா, அவன் நல்லதே பண்ணாலும் அவனை கெட்டதுதான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஏத்துக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு மனநிலை வேணும், பக்குவப்படணும். அந்த பக்குவம் எல்லாம் நான் வந்து அப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். எல்லா எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி போராடி போராடி தான் இதுக்குள்ள வந்தேன். அப்புறம் லவ் பிரச்சனை எல்லாம் வந்தோடனே அது அப்படியே பெரிய பிரச்சனையா மாறி நம்மள என்ன பண்ணினாங்கன்னா, அந்த பிரச்சனையில ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்மளை ரோட்ல போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு அவமானப்படுத்துறாங்க. அந்த அவமானத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு நான் போராடின போராட்டம், பொண்ணோட அப்பால என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நான் கும்பிடுற தெய்வம் உண்மையா இருந்தா அவன் ஜெயிக்கவே மாட்டான், வாழ்க்கையே அவனுக்கு வேஸ்டா போயிரும் அப்படின்ற மாதிரி சாபம் விட்டு அனுப்பிச்சு விட்டாரு. அன்னையில இருந்து நான் கடவுளே கும்பிடுறத நிறுத்திட்டேன் சார். ஏன்னா அன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்ல, அவர் கும்புற சாமி உண்மையா இருந்திருந்தா நான் இன்னைக்கு தோத்துருக்கணும். நான் ஜெயிச்சதுனால நமக்கு வந்து கடவுள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நம்ம இவ்வளவு பிரச்சனைகள்ல போராடினாலும் நம்மள வந்து இன்னைக்கு உயிரோட வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தோட உடல் நலத்தோட நம்மள வந்து இங்க வச்சிருக்கிறாரு. அதனால அவருக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நம்ம வந்து தன்னம்பிக்கையை மட்டும்தான் நமக்கு வந்து உழைப்பு எல்லாத்துக்கும் மூலதனமா இருந்தது. அதனால தன்னம்பிக்கையோட மட்டும்தான் நம்ம முன்னோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் சார்.
அந்த காதல் எந்த வயசுல எப்போ?
காதல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே வந்துருச்சு சார், அதான் பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த காதல்லாம் சின்ன வயசுலயே வந்ததுனால வாழ்க்கையில ஒரு 21 வயசு 20 வயசுல எல்லாம் மெச்சூரிட்டி ஆகி லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கான வேலை என்னமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை நமக்கு லேட்டா ஒரு 21 22 அந்த மாதிரி வந்திருந்துச்சுன்னு வைக்கலாம், இன்னைக்கு நான் இங்க உட்காந்து உங்கள்ட்ட இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன், வேற ஏதாவது வேலையை பண்ணிட்டு இருந்திருப்பேன்.
உண்மையிலேயே வந்து நிறைய அடிகள் பட்டாலும் அதையே வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க. சமீபத்துல வேற கலாம் விருதுகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, அந்த இதெல்லாம் எப்படி தோணுச்சு? அதை பத்தின விஷயம்
அது தோணுச்சுன்னா சார், நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஏதாவது தோணிட்டு இருக்கோம், ஆனா செயல்படுத்த முடியாது, அதுக்கான சூழ்நிலை இருக்காது. நம்ம வந்து ரத்தினம் கல்லூரியில படிச்சதுனால போல நமக்குள்ள ஸ்டாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம கல்லூரியில வந்து நண்பர்களே வந்து பேராசிரியர்கள் தான். ஏன்னா ஒரு ஆசிரியராலேயே வளர்க்கப்பட்ட மாணவன் நானு. கல்லூரியில வந்த உடனே நண்பர்களை வந்து பேராசிரியர்களாவே மாத்தி அமைச்சுக்கிட்டேன். அந்த வகையில நான் வந்து கல்லூரி இப்ப முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிருச்சு, இடைக்கிடைக்கு நம்ம பேராசிரியர்களை வந்து சந்திச்சுட்டு போலாம் அப்படின்னு வருவேன். அப்படி வரும்போது வந்து நம்மளுடைய இரண்டு பேராசிரியர்கள், அவங்களை பேர் சொல்லணும்னா மகேந்திரன் சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இனி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தமிழ் பேராசிரியர், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சதீஷ். இவங்க ரெண்டு பேரும் வந்து குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லலாம் அவங்கள. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து அப்துல் கலாம் பேர்ல வந்து ஏதாவது பண்ணணும், இந்த சின்ன லெவல்ல பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவங்க சொன்னாங்க, கலாம் விருதுகள்னு சொல்லி சாதனையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் பிறந்த நாள்ல வந்து கௌரவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த அந்த வகையில தான் மூணு பேர் உட்காந்து சிம்பிளா பேசி ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் தான் அந்த விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சீப் கெஸ்ட்னு வரும்போது யாரை கூப்பிடலாம்னு ஒரு பெரிய குழப்பங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம என்ன முடிவு பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பக்தவஜலம் கேஜி மருத்துவமனையுடைய நிறுவனர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2005 வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கையில் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கினவர். நாம் என்ன நினைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா பேரில் நடத்துகிறோம், அவர் பிறந்த நாள் அன்னைக்கு வேற நடத்துறோம், அவர் கையில விருது வாங்கின ஒருத்தர் வந்து மத்தவங்களுக்கு விருது கொடுத்தா அது நல்ல கௌரவமா இருக்கும் சார் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்க மூணு பேரும் முடிவு பண்ணி முயற்சி பண்ணி அவர்கிட்ட போய் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிற உயரத்துல இப்ப யாரா இருந்தாலுமே சில முடிவுகள், முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா யோசனை பண்ணி ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போட்டு தான் எடுப்பாங்க. அவர் வந்து ஒரு 5 நிமிஷத்துல நன்றே செய் அதை இன்றே செய்ன்னு சொல்லி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து, நானே வர நம்ம காலேஜ்ல நடத்துங்க அப்படின்னு இடமும் கொடுத்து எல்லாமே வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து நம்ம மகேந்திரன் சாரும் சதீஷ் சார் அவங்க மட்டும்தான். நம்ம வந்து ஒரு சின்ன பங்களிப்புன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த மாதிரி பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்கீங்க.
இதெல்லாம் சாதனைன்னு எடுத்துக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் சாதனையாளர்களுக்கு வந்து நம்ம பக்கத்துல நிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல கெட்டது பண்றவங்களுக்கு வந்து ஆறுதலா நிறைய பேர் வந்துடுறாங்க, நல்லது பண்றவங்களுக்கு ஆறுதலா யாருமே வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நல்லது பண்றவங்க கூட நிக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை. நல்லவங்க கூட நிக்கணும், நல்லவங்களா இருக்கணும், நல்லவங்களாவே வாழணும், அதுதான் நம்ம கனவு. அதனால வந்து நல்லவங்களை வந்து போற்றுறதுல வந்து நம்ம என்னைக்குமே தவறக்கூடாது.
கலாம் ஐயாவுடைய பேர்ல நிறுவனம் எல்லாம் தொடங்கி கலாம் ஐயாவுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்கீங்க. இப்ப உள்ள இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா சினிமா மேலையும் மோகம் இருக்கும் சரிங்களா, அந்த மாதிரி வந்து நீங்க வேற விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கீங்க, ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு?
இதுவரைக்கும் நமக்கு பெருசா நடிகர்கள் மேல வந்து ஒரு ஈர்ப்பே இருந்தது இல்ல சார். நம்ம வந்து என்னன்னா லவ் ஃபெயிலியர் ஆனதுனால கலாம் ஐயா பேர்ல வந்து தொடங்கினதுல இருந்து கலாம்னே இல்ல, கலாமையே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவருடைய சிந்தனை, அவருடைய எழுத்துக்கள், அவருடைய புத்தகங்களை படிச்சு அவரே ஈர்த்து அவரே காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ரீசெண்டான டைம்ல பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த விஜய் ஆண்டனின்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவரு வந்து அவர் மேல ஒரு பயங்கர ஈர்ப்பாகி போயிருச்சு. அவர் ஏன் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் லைஃப்ல நிறைய துன்பங்கள் துயரங்களை கடந்ததுதான் வந்து ஒரு நடிகராவே, அதுக்கு முன்னாடி வந்து மியூசிக் டைரக்டர் ஆனாரு. மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, மியூசிக்ல நம்ம பெருசா சாதிக்க முடியாது, நம்ம அடுத்து ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணிதான் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ஆனாரு. நடிகராயும் கூட அவருக்கு வந்து பல்வேறு சவால்கள் இருந்தது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னைக்கு ஒரு சராசரியான மனுஷனா இருந்து நடிகர் ஆகணும்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய கஷ்டங்கள் மட்டும் தான் அவருக்கு வந்துட்டு இருந்தது. எனக்கு ஏன் அவர் பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் எதிர்த்து போராடி நீங்க அவர் பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல அவர் வந்து பிச்சைக்காரன் 2 படம் நடிச்சுட்டு இருக்கும் போது அவர் வந்து என்னாச்சுன்னா, ஷூட்டிங் நடந்தப்போ ஆக்சிடென்ட் ஆகி போயிருச்சு. ஒரு கப்பல்ல போய் அவரு ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட உயிருக்கே ஆபத்துன்ற நிலைமை வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பயங்கரமா பண்ணி ஃபேஸே அவருக்கு வந்து டோட்டலா மாறி போயிருச்சு. உங்களுக்கு தெரியும் ஒரு நடிகர்னா உங்களுக்கு ஃபேஸ் எவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆளே மாறி போயிட்டாரு. ஆனாலும் கூட பல்வேறு உயர்தர சிகிச்சைகள் எல்லாம் செஞ்சு அவருடைய முகத்தை வந்து மாற்றி அமைச்சிட்டு சினிமாவில் தொடர்ந்து நடிச்சு அந்த படமும் வெற்றிகரமா ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட்ஸ் நடத்தினாரு, அதுவும் வெற்றிகரமா நடத்தி முடிச்சாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மறுவாரம் அவருடைய குழந்தைய வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அந்த துக்கத்துல இருந்து அவர் மீள முடியாத ஒரு துக்கம் தான் அவருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு விபத்தை சந்திச்ச மனிதருக்கு திரும்பி வெளியில வந்ததே வந்து ஒரு பெரிய போராட்டம். நம்ம இங்க உட்காந்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா எதிர்த்து போராடி வந்த அந்த மனசு பாத்தீங்களா, அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோன்றத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய போராட்டம் தான். அப்படி வந்து இவருக்கு ரெண்டாவது தான் பெத்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து, அதாவது இன்றைக்கி வந்து விவரம் தெரியாத முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுடைய குழந்தைய வந்து இறந்து போயிட்டாங்கன்னு அது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது உலகம் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு விஷயமா பேசுவாங்க. நான் இங்கே நடந்தது ஒன்றா இருக்கும், அவங்க பேசி எழுப்பி விடுற கேள்விகள் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடுமையான மன வலியை தரும். அப்படி உள்ள பிரச்சனைகளையும் தாண்டி அடுத்த மறுவாரமே அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ரத்தம்னு ஒரு படம் எடுத்து அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு மறுவாரமே வெளியே வந்தாரு. வெளியே வந்து அதுக்கடுத்து மறுவாரமே வந்து பாத்தீங்கன்னா மலேசியால மியூசிக் கான்சர்ட்ஸ்க்கு போயிட்டாரு. அதாவது ஒரு மனுஷன் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் எழுந்து வரான் அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து அவனுக்கு மரியாதையும் மதிப்பும் உயர்ந்து வரும். அந்த வகையில வந்து எனக்கு அவர் வந்து ரீசெண்ட் டைம்ல ரொம்ப பிடிச்சி போயிருச்சு சார். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னா பணபலம் அதிகார பலம் அரசியல் பலம் இருக்கிற ஆளுங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆள் என்ன பொறுத்த அளவுக்கு யாருன்னா வாழ்க்கை நம்மளை எத்தனை முறை கீழே அடிச்சு உதைச்சு தள்ளி விட்டாலும் உடனே எந்திரிச்சு மீண்டு வரா பாருங்க, அவன் தான் இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆளு.
நிச்சயமா
அதனால விஜய் ஆண்டனியை வந்து ரீசெண்ட் டைம்ல நமக்கு வந்து ரொம்ப
பிடிக்கும். இல்ல என்னைக்குமே வந்து வாழ்க்கையில ஏதோ ஒரு சோர்ந்து போயிட்டோம் ஏதோ ஒன்னு இதாகிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம மீண்டு நம்ம அதுல இருந்து வெற்றி அடைஞ்சோமா அப்படிங்கறதான் நமக்கு வந்து வாழ்க்கையா இருக்கணும், வாழ்க்கையை கத்துத்தரக்கூடிய பாடமா இருக்கும். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பேசினதுல நிறைய துன்பப்பட்டு துயரப்பட்டு நிறைய விஷயங்கள்ல வந்து முன்னேறி இருக்கீங்க. அதெல்லாம் வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறி காட்டணும், மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு ஆறு கிளைகளோட வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க இன்னும் பல சாதனைகள் படைக்கிறதுக்கு நம்ம ரத்னவாணி சமுதாய வானொலி மனதார வாழ்த்துக்கிறது. மேலும் பல கிளைகளோட மாதிரியே உங்க லட்சியம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
ரொம்ப நன்றி சார்.
நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.